சந்தோஷமாக இருக்கின்றது. அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்புரையில் இரண்டு விடயங்களை தொட்டு செல்லலாம் என எண்ணுகின்றேன். முதலாவதாக, எல்லோர் மனதிலுமே இந்த குரலற்றவரின் குரல் ஏன் வந்தது, எப்படியாக வந்தது என்ற ஒரு எண்ணப்பாடு இருப்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. அண்மை காலமாக ஒரு வாரங்களாக முகநூலிலே இரண்டு விதமான கருத்துகள் இது தொடர்பாக பயிரப்பட்டது. முதலாவதாக, இந்த குரலற்றவரின் குரல் மூலம் இதில் இருக்கின்ற 14 இலக்கிய ஆளுமைகளும் ஏதோ ஒரு வகையில் பின்புலங்களை கொண்ட குரல்களை உடைய இலக்கிய ஆளுமைகள், அவர்கள் எவ்வாறு குரலற்றவராக இருக்க முடியும்? இது முதலாவது தரப்பு வாதம். இரண்டாவது தரப்பு வாதம், இந்த குரலற்றவரின் குரல் மூலம் இந்த 14 இலக்கிய ஆளுமைகளை நீங்கள் அவமதிக்கின்றீர்களா? என்னை பொறுத்தவரையில் சமகாலத்தில் அல்லது முன்னைய காலத்தில் இலங்கையிலே தமிழ் மொழியை பேசுகின்ற மூவின மக்களும் அதிகாரம் என்ற பீடத்தின் முன்னால் குரலற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் புலம்பெயர்கின்றார்கள். உள்ளக புலப்பெயர்வு, வெளிப்புற புலப்பெயர்வு. இந்த புலம்பெயர் சூழலில் அவர்கள் புதிய வாழ்மான கட்டுமானங்களை எழுப்புகின்றார்கள். பல பண்பாட்டு சிக்கல்களை உருவாக்குகிறார்கள். பல சவால்களை சந்திக்கின்றார்கள். அதே நேரம் தாயகத்தில் இருக்கின்ற தொடர்புகளை அவர்களால் புறந்தள்ளி விட முடியவில்லை. அவர்கள் இந்த நேர்காணலில் அரசியல், இலக்கியம், சமூகம் சார்ந்த பல படையங்களை தொட்டு செல்கிறார்கள். எனவே இந்த குரலற்றவரின் இலங்கை தமிழர்களின் குரலற்றவரின் பிரதிநிதிகளாக இந்த குரலற்ற இந்த 14 இலக்கிய ஆளுமைகளும் தங்கள் எண்ணப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது எனது தரப்பு விளக்கம். இரண்டாவதாக, பொதுவாக நமது சூழலிலே ஆன்மீக உணர்வுகள் அதிகம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு செல்கிறார்கள். கோயிலிலே வந்து ஒரு அர்ச்சனை தட்டு வாங்குகிறார்கள். பூ பழம் எல்லாம் வாங்குகிறார்கள். நன்கொடைகளை அளிக்கிறார்கள். பல புதிய கோயில்கள் கிசுகிசு என்று வளர்கின்றது. நான் ஒவ்வொரு கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக வருகின்றேன். ஆலயங்களுக்குத்தான் முக்கியம். பெருமளவு நிதி ஒரு கொட்டப்படுகின்றது. சாமியை கும்பிடுகிறார்கள். அந்த சாமி ஒரு சிற்பியினால் ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிலை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பல கோடி பணங்கள் புரள்கின்ற ஒரு இடம். ஆனால் ஒரு படைப்பாளியானவன் தனது உழைப்பையும் தனது ஊழியத்தையும் நேரம் பணத்தையும் முதலிட்டு ஒரு மண்டபத்தையும் தனது சொந்த செலவில் எடுத்து, மன்னிக்க வேண்டும் இப்படி சொல்வதற்கு, தீயும் படையும் கொடுத்து பாருங்கள் என்றால் அதனுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்கும். இது என்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற விஷயம். ஏனெனில் இதில் உள்ள முரண்நகையைத்தான் சொல்கின்றேன். அதாவது ஒரு கோயிலுக்கு வந்து பெருவாரியாக அள்ளி கொடுக்கின்ற மக்கள் ஒரு வாசிப்பு, அறிவை வளர்த்தல். ஒரு கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் அறிவு ஜீவிகளாக இருந்தோம். ஆனால் இன்று அதற்கு நேர் எதிர்மாறாக வருகின்ற இது மிகவும் கவலைப்படக்கூடிய விஷயம். இது வருங்காலத்தில் மாறப்பட வேண்டும். இது எனது ஆதங்கம். இன்னும் ஒரு விடயத்தை நான் இது தொடர்பாக சொல்ல விரும்புகின்றேன். கடந்த வாரம் மட்டக்களப்பிலே நிந்தாவூர், அப்புறம் பவுனியா, இப்பொழுது கிளிநொச்சி, இந்த மூன்று இடங்களிலும் நான் பார்த்த அளவில் இலவே நான் குறிப்பிட்டபடி, அதாவது ஒரு குறிப்பா படைப்பாளி வந்து தண்டகாசிலே மண்டபத்தை எல்லாம் ஒழுங்கு செய்து எல்லாம் செய்து அந்த கால அந்த சூழ்நிலையில் இலவசமாகவே இடங்களை தந்து இந்த இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு ஆதரவு தருகின்ற நல்ல மனிதர்களும் உண்டு. இந்த காவேரி கலாமன்றம் அப்படி ஒரு நிலையே எனக்கு செய்து தந்திருக்கின்றது. அவர்களுக்கு நான் மிக மிக கடமைப்படுகின்றேன். ஏனெனில் ஒரு இடத்திற்குரிய விலை மிகவும் பெருமதியானது. அது சும்மா எதுவும் விலை ஒரு விலைக்குத்தான் அதுக்கு ஒரு பெருமதி. ஆனால் அதை அவர்கள் இலவசமாக தந்திருக்கிறார்கள். இப்படியான இலக்கிய நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்ற உந்து சக்தியை இலக்கிய செயற்பாட்டாளர்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே வேளையில் இந்த மேவானலில் 14 இலக்கிய ஆளுமைகளை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை செய்ய விரும்புகின்றேன். யோ கர்ணன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு படைப்பாளி. போ கருணாகரமூர்த்தி பெர்லின் நினைவுகள் மூலம் ஒரு அகதி உருவாகின்றால் பெர்லின் இரவுகள் என்று பல நூல்களை தருகின்ற புலம்பெயர் எழுத்தாளர் பெர்லின் ஜெர்மன் பெர்லினில் இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் புத்தூரை சேர்ந்தவர். ஜேசுதாசா உங்களுக்கு இளவே தெரிந்தவர். நிவேதா உதயராஜன் பிரித்தானியாவில் இருக்கின்றவர். ஒரு பல் முகம் கொண்டு ஆளுமை உள்ள ஒரு கவிதாயினி எழுத்தாளர். அதேவேளை வர்த்தக துறையில் ஈடுபடுகின்ற ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு பெண்மணி. கேஷாயினி எட்மேண்ட் மிகவும் இள வயதுகள், நினைக்கிற நேரத்தால் ஒரு 24-25 வயது இருக்கலாம். இப்பொழுது பேராதனை பல்கலைக்கழகத்தில் கட்டடக்கலையை முடித்து கட்டிடக் கலைஞராக பணிபுரிகின்றார். கிழக்கு மாகாணத்திலிருந்து தனது உள்ள குமுறல்களை பதிவு செய்திருக்கின்றார். புலோலியுடன் பருத்தித்துறையின் புலோலி என்ற இடத்தில் பிறந்த இவர் மிக சிறிய வகையில் சிறிய வயதில் என்னை போலவே 22 வயதில் புலம்பெயர்ந்தவர். ஜெர்மனியில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஒரு பிரதிநிதியாக உலக நாடுகளில் உயர் கட்டுமான பொருளாதார ஆலோசகர்களாக கடமையாற்றுகின்றார். அவரை நான் அணுகியதன் முக்கிய காரணம் இந்த சமூக அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன, எது சரி எது பிழை என்பதை அவரே சொல்லியிருக்கின்றார். உதாரணமாக நன்னீர் திட்டம், கால்நடை விவசாய அமைப்பு கட்டுமானங்கள், இதை அவர் சொல்லியிருக்கின்றார். சோபத்மநாதனை உங்களுக்கு இலவே தெரியும். சட்டநாதன், சோலைக்கிளி, சிதம்பரி புஷ்பராணி. சிதம்பரி புஷ்பராணி ஆரம்ப காலகட்டத்திலே டெலோ இயக்கம், சுவைச பாராட்டம் இல்லை, தமிழர் விடுதலை இயக்கம் என்று என்ன இயக்கத்தின் ஆரம்ப காலத்து உறுப்பினர், பின்னர் இளைஞர் பேரவையில் இணைந்தவர், பெண் போராளி, தோழர் புஷ்பராஜா அவர்களின் தமக்கை, அகாலம் என்ற நூலை எழுதியவர். 75 கால பகுதியில் சிறை சென்றவர், அகாலம் என்ற நூலை எழுதியவர். இவர் எமது இளைய சமூகத்தினருக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெண் படைப்பாளி. ஆதலால் அவரை சேர்த்து உண்டு. அவ்வளவுதான் இந்த கூட்டத்துக்கு வருகிறதா.